முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள், 18 முதல் 24 வரை உள்ள வார்த்தைகள். அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்போது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்து இருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம்வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம்வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்ப. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர், இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. உம்வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம்வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. நீரும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேயலுக்கு நலம் உண்டாவதாக. நீரும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேயலுக்கு நலம் உண்டாவதாக.
வாசகம். தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 9-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானத்தூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறை உள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மை ஆக்குகிறவர் தூய்மை ஆக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவ கிறிஸ்துவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மார்க்கு எழுதின செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 2-16 வரை. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிளக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்று திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான இறை சிந்தனையின் நேரத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு வார்த்தைக்காக நீங்கள் இந்த திருப்பலியில் காத்திருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள். ஆகவே ஆண்டவர் இந்த நாளில் ஒரு நல்ல இறைவார்த்தையோடு நம்மை சந்திக்க வருகிறார். அந்த வார்த்தை வெறுமையாய் சந்திக்கிறதல்ல, மாறாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம், பெரிய அற்புதம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிற ஒரு அதிசயமாக இந்த வார்த்தை விளங்கி கொண்டிருக்கிறது. இசையா 55:10 அந்த 10:11 நம்ம வார்க்க பார்க்கக்கூடிய வார்த்தை, ஆண்டவர் அனுப்புகிற வார்த்தை வெற்றிகரமாக செயல்படுத்தாமல், ஆண்டவர் சொல்கிறார், எதற்காக நான் அதை அனுப்புகிறேனோ அதை வெற்றிகரமாக செயல்படுத்தாமல் வெறுமையாய் அது என்னிடத்திலே திரும்பி வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த துவக்க உரையில் ஃபாதர் பிரிட்டோ சொன்னாங்க எங்களுடைய கேசி ட்ரிச்சியினுடைய ஆண்டு விழாவை குறித்து. அன்றைக்கு பார்த்திருந்தவர்களுக்கு தெரியும், அங்கே அவங்க ஒரு கிளான்ஸ் கொடுத்தாங்க என்னென்ன பணிகள் இந்த ஊடகவியலாளர்கள் எங்களுடைய இந்த காவிரி கலை தொடர்பகத்தினர் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு மிகவும் பரந்துபட்ட பணி, அதாவது இது வந்து ஒரு கோபுரம் கட்டுற மாதிரி, ஒரு கட்டடம் கட்டுற மாதிரி வெளியில் தெரியாது, மாறாக மனங்களை கட்டி எழுப்புகிற ஒரு பணி. இதை பார்க்குறவங்களுக்கு இந்த ஊடகத்தில் ஒரு நாடகத்தையோ இல்லை ஒரு காட்சியோ பார்க்குறவங்களுக்கு என்னதுன்னா, அது உள்ளார்ந்த ஒரு இயல்பை போய் அது மாற்றுகிறது. இன்றைக்கி நிறைய தீமைகள் விதைக்கப்படுகிற ஒரு காலம். இன்றைக்கி எது டார்கெட் அப்படின்னாக்க, குடும்பம் தான் டார்கெட். இன்றைக்கி நானும் பார்த்திங்கனாக்கா என்னுடைய தயாரிப்பு பேப்பரில் முதல் வார்த்தையாக நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன், குடும்பம்னு எழுதியிருக்கிறேன். இன்றைக்கி டாபிக் நாங்கள் பாட்டுக்கார்கிட்ட பேசலை, நம்ம என்பனாத என்பதிட்ட இன்றைக்கி என்ன டாபிக்லாம் நான் பேசலை. அவர்கிட்ட பாட்டு இன்றைக்கி சண்டே மாசுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் அவரும் பார்த்திங்கன்னா ஆரம்ப பாட்டு குடும்பம் 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 தான் ஆரம்பித்தார். அப்போ தான் இதை தான் நாங்கள் சொல்வோம், ஆவியானவர் வந்து ஒரே லென்த்தில் நம்மளை கூட்டிகிட்டு போவார், ஒரே ஒரு மனநிலையில் கூட்டிகிட்டு போவார். இன்றைய திருப்பள்ளியில் இதை தான் ஆண்டவர் பேச விரும்புகிறார். இந்த கேசி ட்ரிச்சியில் இவங்க செய்யக்கூடிய இந்த பாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, எதற்காக வித்திடுகிறார்கள் அப்படின்னா, ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே ஒரு உணவு கொடுக்குறாங்க இவங்க, உள்ளுக்குள்ளே ஒரு உணவு. நம்ம நான் குழந்தைகளுக்கு சொல்லுவேன், கையில் நமக்கு ஒரு தட்டில் சோறும் ஒரு நல்ல சாம்பார் ஊற்றின ரைஸ் இருக்குது, இந்த இதில் ஒரு சாணி இருக்குதுன்னா நீ எதை சாப்பிடுவேன் அப்படின்னு நான் சும்மா கேட்பேன் பிள்ளைகளுக்கு புரியும்படியா. அப்போ பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க சாப்பாடு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா கண்ணுக்கு தெரியுது இது சாணி சாப்பிடக்கூடாதுன்னு. இப்போ உடலுக்கு எது உடலுக்குள்ளே எது போகணுங்கிறத நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம், ஆனால் அறிவுக்குள்ளே என்ன போகணுங்கிறத நம்ம அறியாது இருக்கிறோம். இன்றைக்கி தொலைக்காட்சியை திறந்தால் எல்லா காரியங்களும் நமக்கு கொட்டப்படுகிறது. இன்றைக்கி ஒரு ஆடை உலகத்துக்குள்ளே போங்க, அங்கே எல்லாமே இருக்குது. எப்படிப்பட்ட ஆடை உனக்கு வேணும், ஆடை அணிந்திருக்கிறது மாதிரியே தெரியாத ஆடைகளெல்லாம் இருக்குது. இன்றைக்கி சாமியார் கிழிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் எல்லோரும் தவறாக பேசுகிறீங்க, அங்கே உன் வீட்டுக்குள்ளே கிழிச்சிட்டு போனாக்க அது ஃபேஷனுங்கிறீங்க. பாருங்கள் இதுதான், அதான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன்னே, ஒரு பையன் பின்னாடி பேண்ட்டு கிழிஞ்சு கிடக்கு, அது பாக்கெட்டு கிழிஞ்சு தொங்குது, நான் கூட தெரியாமல் தான் போகிறான் போல இருக்குன்னு நினச்சிட்டு போய் தம்பி கிழிஞ்சிருக்கிறாங்கிறான், அது டோன்ட் கேர் ஃபார் தட் இட்ஸ் அ ஃபேஷன் அப்படிங்கிறான். பாருங்கள் இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் கை இல்லாமல் சட்டை போட்டு சின்ன குழந்தைங்களுக்கு அப்படி போட்டு விட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ எரும மாட்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் கை இல்லாமல் வருது, கேட்டாக்க எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இதெல்லாம் வந்து இதான். அதாவது ஏதோ ஒன்று நம்ம மீது திணிக்கப்படுகிறது, நம்ம சாணியை தான் உள்ளக தின்னுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய நேரத்தில். அதை தின்னக்கூடாதுங்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்கிறோம். அதனால் நீங்கள் கோச்சிக்கொள்ளக்கூடாது, கோச்சிட்டா கோச்சிக்கோங்க. எனக்கு என்ன சொல்ல வேண்டியதை சொல்லணும், நாங்கள் அதை தான் செய்கிறோம். இந்த ஊடகத்துறையில் அதை தான் அவங்க செய்கிறாங்க, அதை தான் அவங்க அழுத்தமாக செய்கிறாங்க. வார்த்தைகள் வழியாக, பாடல்கள் வழியாக, ஃபார் இந்த ரெண்டு ஜயன்ஸ் பின்னாடி உட்காந்துருக்குறாங்க, அவங்க வந்து அதில் என் பேரையும் கீழே போட்டிருந்தாங்க அந்த இதில். அதை பார்க்கும்போது எனக்கு நன்றின்னு போட்டு என் பேரையும் போட்டிருந்தாங்க. நான் எதுக்கு போட்டாருன்னு தெரியல ஃபார் தீபன், ஒரு வேளை சூப்பர் சூப்பர் சூப்பர்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா அதுக்காக போட்டுறாரு தெரியல. தாங்கும் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் யூடியூப்பில் இருக்குது, தயவுசெய்து பாருங்கள். 100 பேருக்காவது நீங்கள் இது பண்ணணும், நீங்கள் இது பண்ணி காசு கொடுத்தாவது பார்க்க சொல்லுங்கள். அப்படி தேவையில்லை, அது நல்ல பாட்டு. நல்ல நம்மளுடைய திருப்பாடல் 23 மையப்படுத்திய ஒரு பாடல் அது. ஆயன் தன் மந்தையை எப்படி காவந்து பண்ணுறாருன்னு நல்ல ஒரு அழகான குரலில் பாட வச்சு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு ஆசீர்வாதமாக வந்திருக்குது. கண்டிப்பாக இதை நாம தான் அவங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு அடையாளம். அவங்க விரும்புகிறதெல்லாம் என்னென்னா, நிறைய பேர் இதை பார்த்தாங்கன்னா அதுதான் இவங்களுக்கு பெருமை. நிறைய பேர் அந்த பாட்டை வந்து பாட ஆரம்பித்தாங்கன்னா அது இவங்களுக்கு பெருமை. இந்த பாட்டை வந்து எழுதி பாடல் இசைத்து கொடுத்தது ஃபாப்ரிட்டோ, அதற்கு மெருகூட்டி அதுக்கு இசை கலைஞர்களை பிடிச்சி எல்லாத்துக்கு மேலே காசு கொடுத்தது அவர். காசு கொடுத்தது வந்து ஃபாதர் தீபன். நான் தான் சொல்லிட்டேன் என் பங்கு, கை தண்ணது விசில் அடித்ததெல்லாம் என்னுடைய வேலை. பாருங்கள் இப்படி எல்லாம் ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்ருக்குது, இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி, நம்மளை ஏன் இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஒரு மைய புள்ளி ஒன்று இருக்குதுங்க, அது என்னென்னா அதான் ஃபேமிலி, குடும்பம் நல்லா இருக்கணும். இன்றைக்கி கடவுள் நிறைய விஷயத்தை நம்ம பேசுகிறோம், நிறைய கருத்தியல்களை கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். உள்ளார்ந்த உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது கருத்தியல்கள் நிறைய பேசலாம். ஆனால் எதுக்கு இதெல்லாம் பேசணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, குடும்பம் ஒழுங்காக வாழுப்பா அப்படின்னு ஒரு வாலிப பையனை போய் ஒரு பெரிய ஒரு கரெக்ட் பண்ணுறார். அன்றைக்கி ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்குறேன், ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறார் ஒரு பையனோட, ஏப்பா அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா, நீ கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கார் அவன். அவரை பார்க்கவே மாட்டேங்கிறான். பாருங்கள் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே ஒரு கரிசனை, ஒரு வாலிப பிள்ளைகள் மீது கரிசனையோடு பேசுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நண்பர்களை கரெக்ட் பண்ணுறாங்க, வீட்டுக்கு போ ஒழுங்காரு மனைவியோட இரு அப்படின்னு. பெண்களை அவங்க பக்கமாக இருக்கிறவங்க கரெக்ட் பண்ண, எதுக்கு எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நல்லதாக நல்ல விஷயத்தை குறித்து போகிறாங்கன்னாக்க, குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பத்திற்கான ஆசை. இப்போ இந்த குடும்பம் அப்படிங்கிறத நம்ம சற்று எலாபரேட் பண்ணி பார்க்கும்போது, இன்றைக்கி கான்செப்ட் அதுதான் குடும்பம். பைபிள் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக முதல் வாசகத்தில் மண்ணிலிருந்து காட்டு விலங்குகள் எல்லாத்தையும் பறைச்சிட்டு கடைசியாக மனுஷனை படைக்கும் போது என்ன பண்ணிட்டார், அப்பொழுது மனிதன் இவளே என் எலும்பை தூங்கும்போது, ஆண்டவர் வந்து ஆண் வந்து உறங்கும்போது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையால் அடைத்தார் அப்படின்னு இருக்குது. அதை வச்சு பாசிட்டு ஒருத்தர் கேட்டார், அதனால தான் தூங்கும் போது பொம்பளைங்கள்லாம் வந்து பையில் காசு விட்டு எடுத்துடுறாங்களா ஃபாதர் அப்படின்னாரு. அதெல்லாம் அப்படி இல்லை, அதெல்லாம் நம்மளாக கண்டுபிடிச்சிக்கிறது விளக்கங்கள். ஆண்கள் வந்து உறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, பெண்கள் தான் உற்சாகமாக அப்படிலாம் இல்லை. இது வந்து ஆண்டவர் வந்து ஒரு அடையாளப்படுத்துகிறார், அங்கிருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஸோ நான் தான் பெருசு நாம்பளை சொல்ல முடியாது. பாருங்கள், நல்ல அழகான ஒரு உருவகம் அது. இந்த இதில் இரண்டாவது படைப்பினுடைய அடையாளம், முதல் படைப்பு வந்து வெறுமையிலேருந்து படைப்பா, ரெண்டு படைப்பு நம்ம பைபிளில் இருக்கும் துவக்க நூலில் பார்க்கலாம். முதல் படைப்பு வந்து வார்த்தையால் படைக்கிற படைப்பு, இரண்டாவது வந்து ஒரு மனுஷனை படைச்சிட்டு ஒரு மண்ணால் படைச்சு அதிலிருந்து ஒரு எடுக்கிறது, இன்னொரு பெண்ணை எடுக்கிறது, இது ஒரு அடையாளம். அப்போ இதில் ஒரு நல்ல ஒரு அடையாளம் என்னன்னாக்க, ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் ஒரு மனுஷன் ஒரு ஆணின் ஆண் தான் வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஜெயிக்கணும்னா அதுக்கு இந்த பெண் வேணும். அதுக்கு தான் இந்த இந்த உடம்பினுடைய மையப்பகுதி வந்து விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விழாவிலிருந்து எடுத்தார் அப்படின்னா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு ஆணுக்கு மையமாக இருக்கிற போது தான் அந்த குடும்பம் ஜெயிக்கும் அப்படிங்கிற அடையாளங்களெல்லாம் நாங்கள் திருமணத்தில் நிறையா பேசுவோம். திருமணம் திருமணம்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும் இல்லைங்களா? என்ன ஞாபகம் வரணும்? கையை பிடிச்சி நீங்கள் சொன்னது தான். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து வாழ்நாளெல்லாம் உன்னை மதிக்கவும் அப்படின்னு நேசிக்கவும் வாக்களிக்கிறேன்னு இருக்கும். அதை வாக்களிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான், மதிக்கவும் ஒரு பொண்ணு கல்யாணத்தில் பார்க்குறேன் மிதிக்கவும்னு சொல்லிருச்சு, தெரியாமல் சொல்லிருச்சு. அப்புறம் அங்கேயே ஒரு சிரிப்பு வந்துருச்சு எல்லாத்துக்கும். பாருங்கள், கடவுள் வந்து இதெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த குடும்பம்ங்கிற ஒரு கான்செப்டை கடவுள் விரும்பினார். படைப்பினுடைய அடிப்படையிலே பாருங்களேன், ஏன் ஒரு ஆண் இருக்கணும், ஏன் ஒரு பெண் இருக்கணும்? ஒரு ஆணினுடைய அடையாளம், ஒரு பெண்ணினுடைய அடையாளம். ஒரு ஆணுக்கு பெண்ணின் மீது ஈர்ப்பு, ஒரு பெண்ணுக்கு ஆணின் மீது ஈர்ப்பு. பாருங்கள், நான் நம்ம ரோட்லலாம் பார்க்கலாம், எல்லாம் அந்த ஈர்ப்புங்கிறது வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, அது எல்லா பக்கமும் இருக்குது, நம்ம வாழ்க்கையிலையும் இருக்குது. நான் ஒருத்தர் பஸ்ஸில் ஏறிட்டேன், பஸ்ஸில் ஏறினா ஒருத்தன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறான், இப்படி பஸ் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, அவன் ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் இறங்கி பின்னாடியே ஓடிடுறான், பின்னாடியே ஓடி வந்து அப்படி ஜம்ப் பண்ணி இப்படி ஏறுறான். எனக்கு விதுக்கு விதுக்குன்னு இருக்குது, எப்படா பஸ்ஸுக்குள்ளே போவானோ தெரியல அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் அராத்துன்னு சொல்லுவோம் நாங்கள், அராத்துன்னா ஒரு மிஸ்சீவியஸ் ஃபெலோஸ். அந்த மாதிரி அவன் ஒவ்வொரு தடவையும் ஏறி ஏறி அப்படி ஏறும்போது அவர் என்ன செய்வார், உடனே தள்ள முடியலாம் அப்படி கோதி விட்டுட்டு முன்னாடி பார்ப்பார், பஸ்ஸோட முன்னாடி சீட்டுக்கு அந்த ஃப்ரண்ட் சைடு பார்ப்பார், அங்கே தான் லேடிஸ்லாம் நிற்பாங்க. அங்கேருந்து ஒரு கண் வந்து அசையுது இந்த பையனை பார்த்து அப்படின்னு. இவன் இங்கேருந்து நோன் கேர், இதெல்லாம் எனக்கு தூசி மாதிரி அப்படின்னு இவர் திருப்பி திருப்பி செய்கிறாரு. இங்கே பார்க்குறதும் அங்கேருந்து ஒரு கண் அசைவு வரதும் இது ரெண்டையும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நம்மளால் வேற என்ன செய்ய முடியுங்க? அப்போ நான் கைம்பி பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் நானே ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன், நம்மளும் இப்படி ஒரு காலேஜ் டேஸில் ஒரு வாலிப வயசில் இப்படி ஏறி ஏறி திரும்பி இருந்தா நம்ம வாழ்க்கையில் கூட ஏதாவது நடந்திருக்குமோ, ஐயப்போ எங்கே விட்டாங்க நம்மளை, உள்ளே ஏறு உள்ளே ஏறுனாங்க, உள்ளே ஏறணும், கம்பி எப்படி கம்பி எப்படின்னாங்க, அப்போ பிடிச்ச கம்பி இன்னும் அந்த கம்பியை தான் பிடிச்சிட்டு நிற்கிறோம். அதுக்காக வருத்தப்படலை, அது சரியான ஃபார்மேஷனாக இருந்ததுனால நம்ம இன்னும் சேஃப்டியாக நிற்கிறோன்னு சொல்ல வரேன். அப்போ பாருங்கள், இன்றைக்கி கடவுள் பாருங்கள், ஒரு குடும்பம் இந்த ஈர்ப்பினால் என்ன நடக்குதுன்னா, ஒரு குடும்பத்தை கடவுள் ஃபார்ம் பண்ணுறாருங்க. கடவுள் வேண்டான்னு வைக்கல, இதெல்லாம் தேவைன்னு தான் வச்சுருந்தார். ஒரு ஈர்ப்பு, ஒரு இச்சைக்குரிய காரியம், அதெல்லாம் பாவம்னு நம்ம உடனே ஒரே வார்த்தையில் சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் அடிப்படை. கடவுள் வச்சிருக்கிறார் இச்சைக்குரிய அடையாளங்கள், எதுக்கு? ஃபார் பெட்டர், அது ஏதோ ஒரு நன்மைக்காக வச்சிருக்கிறாரு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கக்கூடிய அந்த வாசகத்தினுடைய காரியத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இன்றைக்கி ரெண்டாவது வாசகம் வாசிச்சாங்க இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 10 சொல்லுது, 10வது அறிவசனம், கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார், அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார், இது ஏற்ற செயலை. இந்த வரியை மட்டும் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள், மீட்பை தொடங்கி வழி நடத்தி கொண்டு போனவர் எப்படி செய்கிறாரா, துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார், இது ஏற்ற செயலை. அது ரைட்டாக தான் செஞ்சுருக்கார், இது விவாதத்துக்கெலாம் கிடையாது, அது அடுத்த வார்த்தை சொல்லிருச்சு, இது ஏற்ற செயல், அதனால் இதுதான் உண்மை, இதை நம்பு அப்படின்னு. அப்போ பாருங்கள், இப்போ இன்றைக்கி குடும்பம் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் கடவுள் எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த மீட்பு திட்டத்தில் நாமும் போய் துப்புக்கடின்னு உழுவணும். ஆமாம், இயேசு வந்து ஒரு பக்கம் பயணித்து வந்தார்னா அது எதற்காகனா, அவர் செய்த எல்லா மீட்பு திட்டத்தினுடைய ஆழம் எங்கே இருக்குன்னா, டு சேவ் த ஃபேமிலிஸ், குடும்பங்களை காப்பாற்றணும். அவர் குடும்பங்களை காப்பாற்றி, இண்டிவிஜுவல் எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பம் பாருங்களேன், இந்த குடும்பங்களை வந்து அவர் ஒருத்தர் காப்பாற்றிக்கிறதுக்கு தான் குடும்பமே கொடுக்குறாரு கடவுள். ஒரு கணவன் மனைவிங்கிற அடையாளத்தை வந்து நம்ம வச்சு பேசுகிறோம், ஆனால் அதில் என்னத்தை அந்த ஃபார்மேஷன் என்ன, கணவன் மனைவியினுடைய ஒன்றிப்பினுடைய ஆழம் எங்கே, குடும்பம். அதனால தான் இந்த குடும்பத்தினுடைய ஆழத்தை நம்ம சிந்திக்கிற ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இப்போ கடவுள் இதெல்லாம் மீட்பு திட்டத்தை செய்கிறாருன்னா இந்த குடும்பத்தினுடைய ஆழத்தை அவர் இந்த இடத்துல வைக்கிறாரு. அதில் சொல்லப்படுற வார்த்தை பாருங்கள், அடுத்தது 11வது இறைவசனம், தூய்மையாக்குகிறவர், அதான் கிறிஸ்து, அவர் தான் தூய்மையாக்குறாரு. தூய்மையாக்கப்படுவோர் நம்ம மக்கள் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே, உயிர் முதல் ஒன்றே. இந்த தூய்மையாக்குறதுக்கும் தூய்மையாக்கப்படுதலுக்கும் அடிப்படை காரணம் ஒன்று தான், என்ன? துன்பம், பெயின். அதை தான் இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார், வலி, வேதனை. ஆண்டவருக்கா தந்தையினுடைய திருவிழா அதுதான். இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. அப்போ நீயும் அதே வழியில் தான் வரப்போகிற, அதனால் நான் என்னுடைய துன்பத்தை நீயும் சஃபர் பண்ண போகிற, நீயும் வித்தியாசமான சிலுவையை சுமக்க போகிற, அதனால் நான் உன்னைய சகோதர சகோதரின்னு சொல்கிறதில் நான் வெக்கப்படலை அப்படின்னு இயேசு குறிப்பிட்டு சொல்கிறத பவுலுடைய இந்த எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் நமக்கு சொல்லுது பாருங்களேன். இப்போ இந்த அடையாளத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். அப்போ குடும்பம் அப்படிங்கிறது 100% நமக்கு பர்ஃபெக்டாக ஹாப்பியாக அப்படின்னா இல்லை. குடும்பம்ங்கிறது வந்து அடிப்படையில் அது வேதனைகளும் வலிகளும் காயங்களும் நிறைந்த ஒரு தளம். அது அதுலேயும் நன்மைகள் இருக்குது, நம்ம வந்து மகிழ்ச்சி இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேஜர் போர்ஷன் அது உள்ள என்ன இருக்குன்னா துன்பங்கள், துயரங்கள், துன்பங்கள் மூலம்தான் இந்த குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுதுங்க. இன்றைக்கி ஒரு குடும்பம் ஜெயிச்சு நிற்கிதுனாக்க நீங்கள் பாருங்களேன், அந்த வீட்டுக்குள்ளே அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டுருப்பாங்க, இழந்திருப்பாங்க, அந்த துன்பங்களை அவங்க வெளியில் சொல்லாமல் தாங்கியிருப்பாங்க உள்ளத்தில் வச்சு. இப்போ இதெல்லாம் தான் ஒரு குடும்பத்தை உயர்த்தி, நான் பொருள் அளவில் நான் பேசலை, நான் வந்து ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு பேசலை, நான் வந்து எல்லா ஆசீர்வாதத்துலேயும் நம்ம குடும்பத்தினுடைய வெற்றியை நம்ம பேசுகிறோம். அப்போ ஒரு குடும்பத்தினுடைய வெற்றி என்பது அவர்கள் கடந்து சென்ற துன்பங்கள் வழியாகத்தான். இன்றைக்கி பெரியவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தியாகம்தான் இன்றைக்கி அந்த குடும்பத்தினுடைய உயர்வு. இன்றைக்கி அப்போது இந்த துன்பம் இல்லாமல் அந்த குடும்பம் வெற்றி அடைய முடியாது. அதனால தான் இந்த வரிகளை இன்றைக்கு 2வது வாசகமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க அந்த குடும்ப உயர்வை வந்து மத்தேயுவின் செய்தியில் 19:17 நம்ம பார்க்குறோம். இயேசு ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவர், நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் அப்படிங்கிறார். நீ வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி அப்படிங்கிறார். அப்போ கட்டளைகளுக்குள்ளே போகிறோம், நம்ம வாழ்வடையணும் இல்லைங்களா? அதுதானே எல்லாருக்கும் ஒரு ஆசை, வாழ்வை பெறணுமே. அப்போ கட்டளைகளுக்குள்ளே போய் பார்க்குற போது இன்றைக்கு குடும்பம் அப்படிங்கிற கான்செப்டோட ரிலேட் ஆகிற ஒரு கட்டளை ஒன்று நமக்கு இருக்குது. 4வது கட்டளை என்ன கட்டளைன்னா, உன் தாய் தந்தையை மதித்து நட அப்படிங்கிற ஒரு கட்டளை இருக்குது. இப்போ இந்த பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம், கணவன் மனைவிங்கிற பர்ஸ்பெக்டிவில் பார்க்கல, அந்த ஒரு அடையாளத்தில் பார்க்கல. தாய் தந்தை பிள்ளைகள் மற்றவங்க உறவுகள் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க? இவங்க தான் அந்த வீட்டோட பேரண்ட்ஸுன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறத நம்ம சொல்லுவோம், அது ரொம்ப குறைவான ஒரு இடங்களில் தான், எங்கே சொல்லணுமோ அங்கே தான். இவங்க தான் அந்த வீட்டோட தலைவர் தலைவின்னுவோம், பேரண்ட்ஸ் அப்படின்னுவோம். அப்போ பிள்ளைகளுடைய பக்கமாக இருந்து, குடு சமூகத்தினுடைய பக்கமாக இருந்து பார்க்குற போது நீங்கள் தாய் தந்தையனாக இருக்கிறீங்க. அதனால தான் அந்த கட்டளையை கடவுள் வைக்கிறாரு, பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்கிறாரு, தாய் தந்தையை மதித்து நட. இப்போ விடுதலை பயண நூல் 20:12 நம்ம பார்க்குறோம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. இந்த கட்டளையை வந்து எபேசியர் 6:2 நம்ம பார்க்குறோம், உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பது வாக்குறுதியை உள்ளடக்கிய 1வது கட்டளை. இப்போ இதெல்லாம் எதுக்கு தாய் தந்தையை பற்றி நான் பேசுகிறேன், குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன்னா தாய் தந்தைக்குள்ளே வரேன் அப்படின்னா, இந்த தாய் தந்தை கணவன் மனைவிங்கிற இந்த அடையாளம் உருவாக்குகிற அந்த அடையாளத்திற்கு இந்த வேதம் வந்து எவ்வளவு அழுத்தம் கொடுக்குது பாருங்களேன். இந்த அழுத்தத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கோட்டிங்ஸ் எல்லாம் நம்ம தோண்டி எடுக்கிறோம். எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வெளிச்சத்தை நமக்கு காட்டுது, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய 1வது கட்டளை. இப்போ வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை எது அப்படின்னா, அதுதான் ஃபஸ்ட்டு கட்டளையாக இங்கே கொடுக்க, வாக்குறுதியை உள்ளடக்கிய கட்டளை, மற்றெல்லாம் கமாண்டு தான். இப்போ வாக்குறுதியை உள்ளடக்கிய ஒரு கட்டளை இருக்குதுன்னா அது தாய் தந்தையை மதித்து நட. அப்படி நடந்தின்னா 20:12 விடுதலை பயணம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள் நீடிக்கும், உன் தந்தையும் உன் தாயையும் நீ மதித்து நட, வாழ்நாள் நீடிக்கும்படி. இணைச்சட்டம் 5:16 பார்க்குறோம், நீ மதித்து நட, இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இடும் கட்டளை இதுவே. பார்த்தீங்களா? அப்போது ஒரு வாக்களிப்பு, வாக்களிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தோடு இணைஞ்சு வர்றது இந்த தாய் தந்தையை மதித்து நடக்க அப்படிங்கிற அழைப்பு எடுக்கிற கட்டளை. இந்த கட்டளை கொடுக்குற அழுத்தம் என்னென்னா, ஏன்னா அந்த தாய் தந்தை தான் அந்த குடும்பத்தை உருவாக்குகிற அடிப்படை பேஸு. அதனால் அந்த பேஸை நீ ஆட்டிட்டீன்னா அதுக்கு மேலே இருக்கிற குடும்பத்தை நீ அழிச்சிருவ. அதனால தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுற அடையாளம் இந்த தாய் தந்தையினுடைய அந்த பேணி காக்கிறது. அதனால தான் அந்த குடும்பத்தினுடைய ஆழத்தை இப்படியா நம்ம புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்களுடைய கவலைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கஷ்டங்களை ஒருத்தரை ஒருத்தர் வந்து குறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் பேசாமல் கேட்டுகிட்டே இருந்தேன். கடைசியாக சொன்னாங்க, நீங்கள் தான் ஜட்ஜி, இப்போது நீங்கள் சொல்லுங்கள் யார் ரைட்டு யார் தப்பு அப்படின்னாங்க. நான் கேட்டேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு பில்டிங் இருக்குதுங்க, ரெண்டே பில்லரில் தான் அந்த பில்டிங்கே நிற்கிது. இப்போது அந்த பில்டிங்கோடைய ஒரு கம்பை, ஒரு சுவரை நம்ம இடிச்சிட்டோம்னாக்க, அல்லது ஒரு தூணை எடுத்துட்டோம்னா இன்னொரு தூண் எப்படி நிற்குமா அப்படின்னு கேட்டேன். ஆ, அது எப்படி நிற்கும்? நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான், உங்கள் குடும்பங்கிறதே இந்த ரெண்டு தூணில் தான் கட்டி எழுப்பியிருக்கிறார் ஆண்டவர். இப்போ நீங்கள் அவங்கள இடித்தாலோ, அவங்க உங்களை இடித்தாலோ, அல்லது இடிக்கிறதுக்கு நீங்கள் என்னையே கூப்பிட்டாலோ, கண்டிப்பாக விழப்போகிறது குடும்பம். இப்போ சொல்லுங்கள், நான் எந்த தூணை இடிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சரண்டர் ஆகிட்டாங்க. பாருங்கள், இதுக்கு தான் ஆண்டவர் வந்து குறைகளை ஏற்றுக்கொள்ளவும் அந்த குறைகளை மன்னித்து வாழவும் தான் ஆண்டவர் நமக்கு அழைக்கிறாரு. குறையே இல்லாத ஒரு ஆளை நான் உன்கிட்ட கொடுத்துருக்குறேன்னு சொல்லவே இல்லை, குறையோடு தான். தொடக்கநூல் 2:1 எடுத்து பாருங்களேன். தொடக்கநூல் 2:1 ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் படைக்கிறாரு, படைத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறாரு, எல்லாம் நிறைவு எய்திருந்தனே அப்படிங்கிறாரு. இப்போ இந்த கேண்டில் நிறைவு, சிலுவை நிறைவு, இந்த மைக் நிறைவு, எல்லாமே நிறைவு. இந்த லைட்டெல்லாம் நிறைவு, அதான் யூஸ் ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு குறையும் இல்லை இப்போ. ஆனால் கணவனை மனைவி நோக்குகிற போது, மனைவியை கணவன் நோக்குகிற போது குறையோடு பார்க்குறோம். அதில் குறை இருக்கிறது. அப்போது எப்படி நிறைவுன்னு நம்ம சொல்ல முடியும்? ஆனால் ஆண்டவர் அதைத்தான் நிறைவுன்னு சொல்கிறார். ஏன் தெரியுமா? எந்த லாஜிக்கை பயன்படுத்துகிறாருன்னா, அவரோட லாஜிக்கை பயன்படுத்துகிறார். அவர் என்ன லாஜிக்கு பயன்படுத்துகிறாரு? நாமெல்லாம் குறையோடு இருந்தோம், நம்ம குறைய நிறைவு செய்ய அவர் இறங்கி வந்தார். இப்போது நம்ம கணவனை பார்த்து கேட்குறாரு, உங்க மனைவி குறையோடு இருக்கிறாங்கன்னு நீ புலம்புறியா? நீ போய் நிறைவு செய், அப்போ தான் நீ இயேசுவினுடைய சீடன். மனைவியை பார்த்து சொல்கிறாரு, உன் கணவன்கிட்ட நீ குறைய பார்க்குறியா? நீ அதை போய் நிறைவு செய். உன்னுடைய பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, நீ நிறைவு செய், அப்போ தான் நீ என்னுடைய சீடத்தையாக இருக்க முடியும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இதோ இந்த நாளில் நிறைய இடத்துல நீங்கள் இந்த மதித்து நட அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். சீராக்கி ஞானம் 7:27, உன் தாயின் தந்தையை முழு உள்ளத்துடன் மதித்து நட, தாயின் பேறுகால துன்பத்தை மறவாதே. மத்தேயு 15:4, உன் தந்தையும் தாயையும் மதித்து நட, தந்தையை சபிப்போர் கொல்லப்பட வேண்டும். மத்தேயு 19:19, தாய் தந்தையை மதித்து நட, உன் மீது அன்பு கூறுவோ அடுத்திருப்ப அன்பு கூறுவாயாக. மார்க்கு 10:19, உமக்கு கட்டளைகள் தெரியுமல்லவா, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, அதில் தாய் தந்தையை மதித்து நட. லூக்கா 18:20 உமக்கு கட்டளைகள் தெரியுமல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் தாய் தந்தையை மதித்து நட. பாருங்க எத்தனை இடத்துல இந்த தாய் தந்தையை மதித்து நட. அப்போ பாருங்க, ஆண்டவர் தாய் தந்தைங்கிற கேட்டகரிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா, அதில் என்ன காரணம்னா, அவங்கள வச்சு தான் அந்த குடும்பம் அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ தாய் தந்தையாக இருக்கிறவங்களும் யோசிக்கணும், குழந்தைகளும் யோசிக்கணும், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பெரியவர்களும் யோசிக்கணும். அப்போ நீங்கள் கட்டக்கூடிய அந்த இல்லத்தை கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் கட்டணும். இன்றைக்கி குடும்பம் அப்படிங்கிறது இன்றைக்கி சிதைக்கப்படக்கூடிய ஒரு அடையாளமாக பிசாசு கையில் எடுத்துட்டான். ஏன்னா கடவுளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சிதைக்கிறது அவனோட வேலை. இன்றைக்கி வழிபாட்டுக்குள்ளே வந்தான், வழிபாட்டுக்குள்ளே வந்து பைபிள் இருந்தால் போதும், நீ எல்லாத்தையும் உடைச்சிரு, திருச்சபையா அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு, திருச்சபை கொடுக்குற அருட்சாதனங்களா அதெல்லாம் எதுக்கு உனக்கு? இதெல்லாம் பாருங்கள், கிரேஸ் ஃப்ளோயிங் வேஸ், ஆசீர்வாதங்கள் உள்ளே வர்றதுக்கான வழிகள் பாருங்களேன், இதெல்லாம் பிசாசு தட்டி விட்டுட்டான். தட்டி விட்டுட்டு இன்றைக்கி நம்மளை என்ன செய்யணும், அவர் ஓரமாக நின்று வொர்ஷிப் பண்ணிக்கோ, வார்த்தையை வாசிச்சிக்கோ, பாடிக்கோ, அவ்வளோதான். அடுத்தவங்களாம் வேணுமா? அதெல்லாம் தேவையில்லை, நீ தனியாக ஒரு கூட்டமாக நின்று பாடு, அவ்வளோதான். பாருங்கள், ஆண்டவருடைய காரியத்துக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பம் நடக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி அடுத்த குழப்பத்துக்குள்ளே பிசாசு போயிட்டுருக்குறான். எங்கன்னா, இன்றைக்கி குடும்பங்கள், இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தை அமைக்கவே முன் வராத பிள்ளைகளையும் நம்ம பார்க்குறோம். எதுக்கு? ஐ டோன்ட் வாண்ட் எனி ஃபேமிலி, ஐ டோன்ட் வாண்ட் ஹஸ்பண்ட், ஐ டோன்ட் வாண்ட் ஒய்ஃப், இன்றைக்கி தேவையில்லை எனக்கு. ஏன்னா நான் ஐ எம் சிங்கிள், ஐ எம் ஹாப்பி, நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் சம்பாதிக்கிறத வச்சு ஓடுறேன், தே ஆர் வெரி ஹாப்பி. எப்படி ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் எப்படி இருக்கிறாங்க, லிவிங் டுகெதர் அப்படிங்கிறாங்க. முன்னாடியே வாழ்ந்து அது வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறாங்க. அறிஞ்சிக்கிட்ட பிற்பாடு ஐ நோ வாட் இஸ் லைஃப், திஸ் இஸ் இனஃப் ஃபார் மீ அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, தேவைப்படும் போது ஒருவரோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் குடும்பத்தினுடைய அடையாளமாக இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆபத்துக்கு உள்ளாகிட்டு இருக்க டார்கெட்டட் கான்செப்ட். இது இன்றைக்கி பிசாசால் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு காரியம்தான் இந்த குடும்பம். இதனால தான் இன்றைக்கி திருச்சபையும் இன்றைக்கி ஆண்டவரும் கூட அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்லி கொண்டிருக்கிறார். கடவுள் அதை வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறார். இன்றைக்கி காயங்கள் ஏற்படாமல் ஒரு குடும்பத்தை அமைக்க முடியுமா, முடியாது. அதுதான் துவக்கத்திலேயே சொன்னோம், துன்பங்கள் மூலமாக நிறைவுள்ளவராக்கினார் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தை அமைக்கிற போது துன்பங்கள் வழியாக தான் நிறைவுள்ளவர் ஆக்கணும். நான் போனாக்க ஐ கேனாட் லீவ் த ஃபேமிலி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கனாக்க தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் காட்ஸ் கிங்டம். கடவுளுடைய இறையரசுக்கு அவங்க ஃபிட்டு கிடையாது. அவங்க பாருங்களேன், ஆண்டவர் தாளந்துகளை எதுக்கு கொடுக்குறாரு, ஒழிச்சு வச்சிருக்கிறதுக்காக இல்லையே. அப்போ குடும்பங்களை அமைக்கிறதுக்குரிய ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், குடும்பத்தை அமைக்கணும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். அந்த குடும்பத்தை அமைச்சு ஒருவர் ஒருவர் கையை பிடிச்சி நம்ம என்ன செய்யணும், கூட்டாக மோட்சத்துக்கு போகணும். மீட்பு அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய அடையாளமாக கடவுள் வைக்கல. மீட்புங்கிறது அது குடும்பம் சார்ந்தது. அதனால தான் நம்ம தனி மனிதன்லாம் சேர்ந்து நம்ம குடும்பமாக சேர்கிறோம். குடும்பங்கள் சேர்ந்து பங்கு சமூகம், பங்கு சமூகம் சேர்ந்து மறைமாவட்டம், மறைமாவட்டங்களெல்லாம் சேர்ந்து ஒரே திருச்சபை. பாருங்கள் இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு அடையாளத்தை கொடுக்குது. மீட்புங்கிறது கடவுள் ஒன்றா செய்ய போகிற காரியம். ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்ம சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய அருட்கரம் நம்மை அழைத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பைபிளில் பார்க்குறோம், நிறைய விளக்குகள். ஆண்டவர் எவ்வளவு அழுத்தமாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. மார்க் 7வது அதிகாரத்தில் 8வது இறைவசனத்திலிருந்து பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசுவே இந்த இதனுடைய அழுத்தத்தை வந்து கூறுறதை நம்ம பார்க்குறோம். எங்கே இந்த பகுதி எப்படி வருதுன்னாக்க, நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள். அப்பையும் ஒரு கூட்டம் இருந்தாங்க, ஒரு மரபை பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன செஞ்சாங்க அவங்க அப்படின்னா, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா. ஆனால் ஒருவர் தம் தாயை தந்தையை பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருப்பது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இங்கே தான் விஷயம். கடவுள் எதை சொல்ல வர்றாரு, இப்படியெல்லாம் நீ என்ன செய்திருக்கிற, டேம்பர் பண்ணியிருக்கிற, நீ வந்து உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றியிருக்கிற. அப்போ ஒரு தாய் தந்தைக்கு சோறு போகிறது ஒருத்தர் வந்து தலைவலின்னு நினச்சிட்டான்னா, வேதனை நினச்சிட்டான்னா, கொர்பான் அப்படின்னு சொல்லிட்டான்னா போதும், கடவுள் கொடுக்குற காணிக்க மாதிரி நான் என்ன செய்கிறேன், இதை விரும்பியோ விரும்பாமலோ எங்கள் அம்மா அப்பாவுக்கு சோறு போகிறேன்னு சொல்லிட்டானோ, அதுக்கப்புறம் அவன் சோறு போட தேவையில்லை. அந்த தாய் தந்தை சோறு இல்லாமல் செத்தாலும் பரவாயில்ல. பாருங்கள் இப்படித்தான் சட்டங்கள் இருந்தது. இப்போ ஆண்டவர் இதை தான் கோட் பண்ணுறாரு. நீ என்ன செய்திருக்கிற, சட்டத்தை திருப்பியிருக்கிற. அப்படி திருப்பியிருக்கக்கூடாது. தாய் தந்தையை மதித்து நடங்கிற அந்த ஆழமான அர்த்தத்தை நீ புரிஞ்சு அதை கட்டி எழுப்பியிருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி இதே மாதிரி அடையாளம் நம்மக்கிட்ட இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதை விட வேறு விதமான அடையாளங்கள் எல்லாம் வந்துருச்சு. குடும்பங்களை சிதைக்கிறதுக்கான அடையாளங்கள் அதை தான் ஒன்று ரெண்டு நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தாய் தந்தையை வேறே போய் மகளுக்கு வாழ்க்கை சரியாக இல்லை, மகனுக்கு வாழ்க்கை சரியாக இல்லைன்னு குடும்பத்தை உடைக்கிறாங்க. பைபிளில் சொல்லியிருக்கு, கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். மனிதர்னா யார், வெளியிலேருந்து வரப்போகிறாரு. இங்கிட்டு இருக்கிற நம்ம உறவு, இங்கிட்டு இருக்கிற நம்ம உறவு தான் வரப்போகுது. பிசாசு வேறே வழியில் வராதுங்க, நம்ம உறவுகள் வழியாக தான் வரும். ஏன் இப்படி இருக்கிற, நீ இப்படிலாம் விடாத அப்படின்னு ஆரம்பித்து அந்த குடும்பத்தை சிதைத்து அவங்க சின்னாபின்னமாக்கி அவங்க வந்து வீட்டில் உட்கார்ற வரைக்கும். தேவப்பிள்ளைகளை, நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் உதவி செய்ய தயாராக இருக்கிறாரு. நர்மையான நாளில் குடும்பத்தை கட்டி எழுப்பணும், இது கடவுளுடைய காரியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, குடும்பத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் சிந்திச்சு பாருங்கள். குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிற பிள்ளைங்க, நடுவில் குழந்தைகள் வந்து இங்கே போகிறதா, அம்மாட்ட போகிறதா, அப்பாட்ட போகிறதா அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய அந்த படிச்சிருக்கிற அந்த பெருமைக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடாது. கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு செயல்படுகிற பிள்ளைகள் தான் விடுதலை அடைய போகிறாங்க. அதனால தான் கடைசி பகுதியாக இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கடைசியாக என்னத்தை சொல்லி முடிக்கிறாரு, சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று பக்கத்தில் வர சொல்கிறார். ஏன்னா அவர் சொல்கிறார், என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள், இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. அப்போனா இந்த குடும்பத்தில் பெரிய அறிவாற்றலை வச்சுக்கிட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு கணவனுக்கு மார்க் போடுற மனைவியர்கள் சபிக்கப்படுவீர்கள், மனைவிக்கு மார்க் போட்டுட்டு விலக்கி வைத்திருக்கிறவர்கள் சபிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல, அதாவது ஒரு மனவிலக்கு நீ கொடுக்குறீன்னா அது விபச்சாரம், உன் கணவனையோ மனைவியையோ விபச்சாரியா, அதாவது வேறு ஒரு நபரோட நீ பார்த்துருந்தா மட்டும்தான், அந்த பாவத்திற்கு அவங்க உட்பட்டிருந்தா மட்டும்தான் நீ விலக்கு கொடுக்கறதுக்கு, மனவிலக்கு கொடுக்க உனக்கு உரிமை உண்டு. மூக்கு சரியில்லை, நாக்கு சரியில்லை, அவன் பேச்சு சரியில்லை, இல்லை கையை பிடிச்சிட்டு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தை தலைமையில் நிற்கிதுங்க. சரியான காரணங்கள் ஓகே, சர்ச் அக்செப்ட் பண்ணும். அதனால தான் நீ வெளியில் கோர்ட்டில் போய் நம்ம டைவர்ஸ் வாங்கினாலும் சர்ச்சில் நம்ம தனியாக வாங்குகிறோம். ஏன்னா திருச்சபை முறைப்படி உன் திருமணம் சரியானபடி தான் மனவிலக்கு வாங்கப்பட்டிருக்கிறதாங்கிறத நீங்கள் உறுதி. அதுக்கு தான் எல்லா கல்யாணத்துக்கும் சடப்படுன்னு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது திருச்சபை முறைப்படி அது தவறானதாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் திருச்சபை முறைப்படி கல்யாணம் ரெக்டிஃபை ஆகாமல், அது கேன்சல் ஆகாமல், நல்லிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது விலக்கு கொடுக்கப்படாமல் அப்படியே நிற்கும். ஏன்னா நீங்கள் கோர்ட்டில் வேறு ஏதாவது போய் சொல்லி வாங்கிடலாம், ஆனால் இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய அந்த அடியார்கள் வந்து அதை வச்சு பார்க்கும்போது அது விவிலியத்தின் முறைப்படி அது மனவிலக்குக்கு உட்பட்டதாக இருக்காது. அப்படிப்பட்ட அந்த விளக்குக்கு உட்படாதபடி நீங்கள் நிற்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணிக்க போகிற கல்யாண விபச்சாரம். அதனால தான் சொல்கிறோம், அது மீண்டும் என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் அந்த மனைவியோட அந்த கணவனோட வாழ முயற்சிக்க வேண்டும். அதுதான் துன்பத்தின் வழி. ஆண்டவர் அதுதான் அதன் வழியாக தான் போய் நிறைவுள்ளவராக்கினார். இதுவும் நீங்களும் உங்கள் நிறைவை நீங்கள் காணணும்னா குடும்பங்களை மீண்டுமாய் கட்டி எழுப்புங்க. இது எப்படி முடியும் அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. ஆண்டவருடைய பிரச்சனை என்னென்னா குடும்பத்தை குடும்பமாக கட்டி எழுப்பணும். அப்படித்தான் நம்ம ஆண்டவருடைய தளத்தில் நிற்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த அருமையான நாளில் நீங்களும் சிந்தித்து பாருங்கள், எப்படி இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பது என்று. உங்களுக்கு எதுவுமே புரியல, சாமியார் பேசினது எதுவுமே புரியல, சேர்ந்து வாழணும், குடும்பத்தை ஏதோ கட்டி எழுப்பணும்னு மட்டும் சொல்கிறாரு, என்னென்னமோ பேசினாரு புரியலன்னா, நீங்கள் மெதுவாக உட்காந்து யூடியூப்பில் தாங்கும் தேவன் பாட்டை கேட்டு பாருங்கள். ஆயன் தன் மந்தையே காப்பது போலன்னு அந்த பாட்டு வரும். நீங்கள் ஒரு 10 தடவை 20 தடவை அந்த பாட்டை கேளுங்களேன், ஆவியானவர் உங்களோட பேசுவார். கேட்டு பாருங்கள், ஆண்டவருக்குள்ளே நம்ம குடும்பங்களை கட்டி எழுப்புவோம். ஆமீன்.
அன்புரை சுமுகமே நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு ஜெபிப்போம்.
தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரான் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன்.